ராமாயணத்தில் தெளிவாக கூறுகின்றது. இன்று ராமேஸ்வரத்தில் ராமன் செல்லப்படும் போது அவன் சிவலிங்கத்தை பூஜிக்க ஆஞ்சநேயன் அனுப்பினான். அவன் வரும் காலதாமதம் வரும்போது தான் மணலை குவித்து அதை சிவலிங்கமாக வைத்து அது வணங்கினான் என்று. ஆகவே நாம் எண்ணத்தால் பல தீமைகள் அகற்றி உணர்வின் எண்ணங்களை நாம் குவித்தால் நமக்குள் உயிரின் நிலைகள் எண்ணத்தால் உருவானதான் உயிரின் ஒளிகள் என்பதை ராமலிங்கம் என்று காரணப்பேரை வைத்து அழைக்கின்றனர். ஆகவே இப்போது விஷ்ணு பக்தர்கள் சிவனை வணங்க மறுக்கின்றனர். மதத்தின் அடிப்பில் பிரிக்கப்பட்டு உண்மையின் இயக்கத்தை நாம் அறியாத காலத்தால் தடைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த உண்மையின் நிலையை நாம் அறிய முடியாததான் காலத்தால் அழிந்தே போய்விட்டது. இன்று சிவனை வணங்குவோர் ராமனை வணங்கினார் அது பாவம் என்றும், ராமனை வணங்குவோர் சிவனை வணங்கினார் அது தோஷம் என்றும் இப்படியெல்லாம் நமக்குள் இவ்வாறு பிரித்துவிட்டனர். இந்த பேருண்மையின் உணர்வினை நாம் அறிவதற்கு ராமாயண காவியங்களை பார்த்தால் எதன் உணர்வை சூரியன் கவர்ந்து கொள்கின்றதோ அந்த உணர்வை நுகர்ந்தால் அதன் உணர்வின் தன்னை அணுவாகி அந்த உணர்ச்சியின் இயலாக நாம் செயலாக்கி அந்த உணர்ச்சிக்கொப்ப உடலின் ரூபங்கள் ஆவது என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றது நமது காவியங்கள். ஆகவே நமது எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நாம் மனிதர்களுக்கும் பல தீமையின் உணர்வை நுகர்ந்தாலும் அதை நீக்கிட வேண்டும் என்ற உணர்வை அதற்குண்டான எண்ணத்தின் பதிவாக்குதல் வேண்டும்.
அதைதான் ராமாயணத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. ராமீஸ்வரம், நாம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த மனித உடல், பரம் என்பது இந்த உடல் ஒரு தீவு. எண்ணத்தால் உருவாக்கப்பட்டதான் ராமேஸ்வரம் என்று இந்த உடலை காட்டுகின்றன. ஆகவே நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரவிருக்கும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும், விடுபட வேண்டும், விடுபட வேண்டும் என்று உணர்வார். அந்த தீமைகளை நீக்கக்கூடிய உடல் நலனை பெற்று அந்த எண்ணத்தால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த உடல் அப்படிங்கிற போது நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரவில்லை, கடைசியில் இருக்கும் நாமம் கடல் ஓரத்தில் கரையை காட்டுறான். நாம் பெரும் கடலான நிலையில் இன்று கடைசி கரையாக இருக்கின்றது. நாம் எத்தனை வகையான உடல்களை பெற்றிருக்கிறோம், எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட படம் என்ற நிலைகளில் நாம் இங்கே தெளிவாக கூறப்படுகின்றது. ராமேஸ்வரம் தான் கோடிக்கரை. நாம் எத்தனை உடல்களை எடுத்து கடைசி கரையாக இருக்கிறோம். இதில் தான் தனுசு கோடி. நாம் மனிதனில் வரும்போது எத்தனையோ உடல்கள் எழுந்து தீமை என்று தெரிந்து கொண்டோம். இப்ப நாம் ஆத்மசுத்தி சொல்றோமே, விரிப்பல வேதனை என்ற உணர்வு வந்தா உடனே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரழி பெற்று அந்த தனுசை கொண்டு இதை நீக்குதல் வேண்டும். இது விஷ்ணு தனுசு. என்னை வேதனைப்படுத்தி நான் என்ற சிவ தனுசு, அவன் உணர்வை நம்ம வந்துடுறோம். இப்படி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய உணர்வு ஒவ்வொன்றும் மாற்றுவதற்காக தனுசு கோடி, எல்லா எத்தனையோ வகையான கோடி உடல் எழுத்தம் கோடி கரை. இப்ப தீமைகளை எல்லாவற்றின் தீமையிலிருந்து நீக்கிடும் தரப்பெற்றதாக கோடிக்கரை மனிதன். ஆக நாம் மனிதனின் வாழ்க்கையிலிருந்து தனுசு கோடி, ஒவ்வொரு நிமிஷத்திலும் இதை வென்றவன் ஒளியானான் அதன் உணர்வு நாம் எடுத்து தீமைகளை நீக்கி இதுதான் விஷ்ணு தனுசு. இதை நாம் சேர்க்கணும். இந்த உடலில் கொஞ்ச காலம்தான் வாழ்றோம். அப்ப நமக்குள் மனசை ஒன்றாக்க வேண்டும். இல்லை வேண்டாம் என் பிள்ளையை விடுகிறே என்று கலக்கமானால் என்னாகும்? அந்த வேதனை என்று உணர்வு வருகின்றது. அதே மாதிரி நான் உறவு உதவி செய்தேன் எனக்கு இப்படி தீமை செய்கிறான் என்று எண்ணினால் இங்கே நமக்குள் கலக்கம் அடைகின்றது. மனசாகுதான் நம் உடலுக்குள் பல கூர்மலைகள் இருக்கும். இது நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் உடலையும் இந்த தீமையின் நிலையில் வளர்த்து வரப்போம். அதுக்கு சாப்பாடு தேவை. அது கிளர்ச்சி பண்ணி நமக்குள் நினைச்சு இந்த வேதனை உயிருக்கு வந்தாங்க. அப்ப அது வேதனை என்று உணரும் போது கண் கவரும், சுவாசித்து அது வரும். அப்ப என்ன செய்யுது? அம்மா அம்மா அப்படின்னு சொன்னா அந்த வேதனை உணர்வு எடுத்து என்ன செய்யுது? மற்றதை அறையிட்டு உள்ள கெடுத்த விலகி கொஞ்ச நேரம் விட்டாச்சுன்னா என்ன பண்ணும், அதுக்கு சாப்பாடு கொடுத்தா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. நீங்க வேதனையும் சொல்லி பாருங்க, அடங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து போறங்க, மறுபடியும் கத்தாச்சு. அப்ப எது வளருது, அதுக்கு சாப்பாடு கொடுக்கும். நல்ல யோசனை பண்ணிட்டு அப்ப இந்த மாதிரி நேரங்களே அது உணர்ச்சிகள் எதிலே விளையுது, அதன் உணர்வுகள் வித்தாக அது வளர்ந்து கனியாகிவிட்டால் என்ன செய்யுது, நமக்குள் அழுத்த கருவிக்கின்றது, சிவ சிவதனுஷம் மாறிவிடுது. ஆகவே நாம் இந்தந்த நேரங்கள் எல்லாம் அந்த விஷ்ணு தனுஷம் நமக்குள் அதை பார்த்து நம்ம ரத்தத்திற்கு கலந்து இதை வளர்த்து அப்ப நாம் என்ன செய்யணும், என் குழந்தைக்கு நல்ல கல்வி ஞானம் பெறணும், உயர்ந்த நிலை பெறணும், இங்க நமக்குள் மனசு ஒன்னாச்சாக்கணும். நம்மளுக்கு யாராவது திட்டினாங்கன்னா அவங்க அறியாம இருந்தீங்கணும், அவன் பொருள் இருந்து செயல்படும் திறன் பெறணும் அப்படின்னு இங்க மனசு அனுப்பிச்சிருக்க, நமக்குள் அவன் உணர்வு விடாதபடி தடுக்கணும், நமக்குள் வளரணும். அவங்கவுங்க எடுத்தது அவங்கவுங்களுக்கு, தெரிந்து வாழ்ந்தாலும் வாழ்றாங்க, தெரிந்து வாழலைன்னா அவங்க உடல்ல அது விளையும், அப்ப அதை அனுபவித்து தான் வரணும். ஆகையினாலே நம்மை பாதுகாக்கிறோம், நாம் கனியை எதை சேர்க்கின்றோமோ அதன் உணர்வு தாம் பிரம்மாவை சிறப்படித்தான் இருக்கும். நாம் இந்த உணர்வின் தன்மை வைக்கிறோம். இப்ப நாம் தீமையின் நிலைகள் வரப்படும் போது தீமைகளை நீக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம ஆத்மசுத்தி செய்யும் போது நாம இங்கே கல்கியாக மாற்றிக்கொண்டு வர்றோம். அப்ப நாம் அந்த உணர்வின் தன்மை அந்த ஒவ்வொரு அணுவும் இதோடு சேர்த்து அந்த அணுவின் தன்மை அடையப்படும் கல்கியாகின்றது.
மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் தியானம் இருக்கும் அனைவரது குடும்பங்களிலும் படர்ந்து அவர்களது இரத்த நாகங்களில் கலந்து அவர்களது உடல்களில் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் அனைத்தும் பெற்று அவர்களது வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீய வினைகள் சாப வினைகள் பூர்வஜன்ம வினைகள் பாவ வினைகள் அனைத்தும் அகன்று அருள் மகிழ்ச்சிகளின் அருவட்டத்தில் வாழ்ந்து அவர்களது குடும்பங்களின் அனைவரும் மகிழ்ச்சிகளின் அல்வட்டத்தில் வாழ்ந்து மனநோய் நீங்கி மனபலம் பெற்று உடல்நோய் நீங்கி உடல்நலம் பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து அவரது வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அருந்ததி போன்று வாழ்ந்து நலாயினி போன்று கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று கணவனும் மனைவியும் இருமணமும் ஒன்றி வாழ்ந்து இருவுயிரும் ஒன்றி வாழ்ந்து இல்லற வாழ்க்கையில் இருளினை எகற்றி நஞ்சினை வென்று பேரருள் பெற்று பேரொழியன ஆகி அவர்களது பார்வையில் அவர்களது குடும்பங்களில் வளர்ந்து வரும் குழந்தைகள் அருஞான குழந்தைகளாக வளர்ந்து வாழ்ந்திடவும் கல்வியின் ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் திறனும் உலக ஞானமும் உலகை காத்திடும் அருஞான குழந்தைகளாக வளர்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இப்ப நாம எல்லாம் எல்லாரும் ஒன்று போல சொல்றோம், எல்லாருடைய செவியிலும் படுது, இந்த உணர்ச்சியில் உயிருக்கு எட்டுது, ஆனா கண்ணுக்கு வருது. நாம் சொன்ன உணர்வுலாம் பூமியில பவர படருது, நம்ம கண்ணோட கருவளி ருக்மணி பதிவாக்குது, கண்ணோட சேர்ந்த காந்த புலன் இந்த உணர்வை இழுக்குது, நம்மளை சுவாசிக்க செய்து நம் உயிரில மோதுது, இந்த உணர்ச்சியில் நம்ம ரத்த நாணங்களில் கலக்குது. அது நாம் எல்லோரும் நல்லாகணும், இந்த உணர்வு வலுப்பெறுது. அதனால் நாம் இதை அடிக்கடி இந்த மாதிரி சொன்னோம்னா ஒரு நோய் உள்ளவரை கூட இந்த மாதிரி கூட்டி அனுப்பிச்சு அவரோட உள்ள நோயெல்லாம் நீங்கி போகணும், அவன் குடும்பத்தில் உள்ள சிரமங்கள்லாம் நீங்கி போ, மகிழ்ச்சினா சக்தி பண்ணணும், அவன் குடும்பத்தில் சிரமங்கள் நீங்க நல்லா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஒரு கூட்டு தியானம் கொடுத்து அந்த குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தலாம். இது ஒரு பழக்கத்துக்கு வரணும். இதே மாதிரி எந்த நோய் இருந்தாலும் அவர் கொஞ்சம் வலிமை குறைக்கலாம். ஆனால் இறப்பவர்கள் யாரும் தடுக்க முடியாது. ஆக அவர் சேர்த்துக்கொண்ட உணவு கோப்பை வெளியில சேர்ந்தாலும் இந்த கூட்டு தியான அமைப்பால் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்றதன் அந்த ஆன்மாவை சப்தரிஷி மண்டலத்தை நினைத்து பிறவியிலான நிலை செய்யலாம். ஆனால் முழுமையாக ஆயுள்காலம் நான் செய்து நோயெல்லாம் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முழுமையா இருக்க போறதில்ல. சிறிது காலம் இந்த உடல்ல இருந்து நல்லதை எண்ணுவதற்காக சிறிது காலம் வாழ வைக்கலாம். அந்த துறை நிச்சயத்திற்கு உணர்வு அவர் பிறச்சியிருக்காண்டி சிறிது காலம் வாழ வைக்க மாதிரி முழுமையாக யாரையும் நாம காப்பாற்ற முடியாது. நம்மையுமே நாம காப்பாற்ற போய் யாரை காப்பாற்ற முடியும்? இதே போல நாம முழுமை என்பது துறை நட்சத்திர உணர்வு. நாம் முழுமை பெறுவதற்கு தான் எல்லாரும் நல்லாகும் போது எல்லா உணர்வும் நம்மளுக்கு நல்லாகு. ஆகவே இதே போல கூட்டமைப்பு நாம் சொல்லப்படும் போது மிக சக்தி வாய்ந்ததாக மாறும்.